الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلهم بغلتهم يهولون هي الله سبحانه وتعالى ورونك ورتاعتم பலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தபயங்கள், தபா தபயங்கள், மேலும் கியாமநாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமா பள்ளிவாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமையிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்கிறேன். அன்புறேந்துள்ள நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான குழப்பம் நிறைந்த காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா வகையிலும் குழப்பமான காலமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் இடத்தில் இருந்த ஒற்றுமை, கிலாபத், அவர்களுக்கு இடையில இருந்த தொடர்புகள் அனைத்தும் பரிபூர்ண துண்டிக்கப்பட்ட நிலையில், எங்கு எந்த திக்கில் முஸ்லிம்களுக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் கேட்பார் பார்ப்பார் யாரும் இல்லை என்ற நிலை. அது மாத்திரமல்ல, மார்க்க விடயத்தில் தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரர்கள் என்பது போன்று, வந்தவர் போனவர் எல்லாம் தான் விளங்கியதை தான் தன்னுடைய சிந்தனைக்கு தோதுவாக எதனை உணர்கிறாரோ அதனை அடித்து கூறி அதுவல்லாத அனைத்தையும் பாத்தில் என்று தன்னுடைய உள்ளத்தில் உறுதி கொள்ளும் நிலை. இது மார்க்க விடயத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு குழப்ப நிலை என்பதை நானும் நீங்களும் அறிய வேண்டும். அன்புறேந்துள்ளாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. குர்ஆனை, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை, இது ஒரு தொடரான வாழையடி வாழையாக பின்பற்றப்படக்கூடிய அமைப்பை அல்லாஹு தஆலா நேரான வழியாக ஆக்கினான். நானும் நீங்களும் இப்பொழுது குர்ஆனையும் ஹதீஸ்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இது நவீன காலம், மீடியா நிறைய முன்னேறிவிட்டது. எங்களிடம் கைவசம் எல்லா தொலை தொடர்பு சாதனங்களும் இருக்கின்றன. நாங்கள் உலகில் உள்ள எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்ப்போம், நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம், நாங்கள் முடிவெடுப்போம் என்ற நிலைக்கு வந்தால் இது அப்பட்டமான வழிகேடாக இருக்கிறது. இப்படியான ஒன்றை அல்லாஹு தஆலா நேர்வழியாக ஆக்கவில்லை, மறந்துவிடாதீர்கள். நேர்வழிக்கு வரைவிலக்கணம் கொடுத்தார்களே நம் சமுதாயத்தில் இன்று நேற்று இந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் அவர்கள் அனைவரும் பிழை செய்தார்கள். நேர்வழிக்கு வரைவிலக்கணத்தை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான் குர்ஆனில். மக்களை ஒரு வகையான மடமையிலே ஆழ்த்திவிட்டு தாங்கள் நினைக்கின்ற கருத்தை நேர்வழி என்று திணிக்க நினைத்தார்கள். சிலருடைய கற்பனை நேர்வழி என்பது குர்ஆனும் ஹதீஸும், அதற்கு வெளியால் எதுவும் கிடையாது, யாரும் தேவையில்லை. இதை இவைகளுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது, தூக்கி தள்ளுங்கள். தொப்பி தேவையில்லை, குனூத்து தேவையில்லை, நாங்கள் சொல்லுகின்ற பிரகாரம் தொழுங்கள், கூட்டுதுவா அது ஒரு வகையான குப்பை, மதுகபுகள் என்பது நமக்கு தேவையில்லை, சஹாபாக்களுடைய கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, ஃபர்தா என்பது அவசியம் இல்லை, பெண்களுடைய ஆடை அதனுடைய நிறம் வரையறை கிடையாது. இன்னும் நீங்கள் எத்தனை நூறு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இவைகள் எல்லாம் ஒரே தலைப்புக்கு கீழால் வந்தவை. அதுதான் நேர்வழி என்ற பாடத்தில் அதனுடைய வரைவிலக்கணத்துக்கு வெளியால் போன விடயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நேர்வழிக்கு வரைவிலக்கணம் சொல்கிறார். சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் 17 விடுக்கங்கள் ஓதுவதை அல்லாஹ் பரவாக்கினார் சொல்கையில். அந்த ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் விடத்தில் துஆ செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு சரியான நேரான சீரான வழியை காட்டுவாயாக. அது எந்த வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களின் வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் அதனையும் தன்னுடைய குர்ஆனில் சொல்லி முடித்து விட்டான். சூரா நிசாவில் அன்னம் அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன், அல்லாஹு தஆலா நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் சாலிஹான மக்களில் நின்றும் அருள் புரிந்தான். எனவே அல்லாஹ்விடத்தில் நேரான வழி என்பது நபிமார்களின் வழி, சித்தீக்குகளின் வழி, சுஹதாக்களின் வழி, சாலிஹான மக்களின் வழி. இங்கே சாலிஹான மக்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டார்கள். எங்களிடம் ஏட்டிலே பதியப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் கையிலே எடுத்து இதுதான் எங்கள் வழி என்று வீர நடை போட ஆரம்பித்தோம். செட்ட தெளிவான வழிகேடு அன்றி வேறெதுவும் கிடையாது. இந்த வழிமுறையை நாங்கள் எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து விளங்கினோமோ, நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் சாலிஹான மக்களிடமிருந்து எந்த வழிமுறை குர்ஆனின் விளக்கமாக ஹதீஸின் விளக்கமாக பின்பற்றப்பட்டு வாழையடி வாழையாக வந்ததோ அதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்று நேற்று நானும் நீங்களும் அதனுடைய வரைவிலக்கணத்துக்கு அப்பால் எடுக்க முடிவிருக்கிறது, இது வழிகேடு என்று வேறெதுவும் கிடையாது, மறந்துவிடாது. நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, எங்களுடைய தலைவர், அவர்களுக்கு பின்னால் யாரும் நபிமார்கள் வரமாட்டார்கள். மக்கானா முஹம்மதுன்
أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அபிமார்களின் கடைசி ஆனவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார். சித்திக் என்றால் நபி தோழர்களில் மிகவும் சிறந்தவர்கள். நபிமார்களின் எந்த நபியாக இருந்தாலும் அந்தந்த காலத்து நபிமார்களின் தோழர்களில் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், சிறந்தவர்கள். எங்களுடைய உம்மத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய தாயார் பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது வஉம்முஹு சித்திகா, ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய தாய் சித்திகாவாக இருந்தார். ஷஹீத் என்றால் தன்னுடைய உயிரை அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்தவர். இந்த தீனுடைய மேலோங்குதலுக்காக வேண்டி, கலிமாவினுடைய மேலோங்குதலுக்காக வேண்டி தியாகம் செய்தவர். சாலிஹான மனிதர் என்றால் நல்ல மனிதர். நல்லவர்களை நாங்கள் எவ்வாறு அடையாளம் காண்பது? யாரை மக்கள் நல்லவர்கள் என்றார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள். மக்களுடைய சாட்சியை அல்லாஹு தஆலா இதற்கு அடிப்படையாக ஆக்கினார். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னிலையில் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட சஹாபாக்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள் அந்த ஜனாசாவை. அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஜபத், வாஜிபாகிவிட்டது என்பதா. இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை இகழ்ந்து பேசினார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஜபத், வாஜிபாகிவிட்டது என்பதா. கேட்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு வித்தியாசமான எதிர்மறையான விடயங்கள் சொல்லப்பட, இரண்டுக்குமே வஜபத் என்று சொல்கிறீர்கள், இதற்குரிய காரணம் என்ன? நபி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் புகழ்ந்தீர்கள், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. நீங்கள் ஒருவரை இகழ்ந்தீர்கள், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. அன்தும் சுஹதாவுல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் பூமியில் அல்லாஹுடைய சாட்சியாளர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்கள் யாரை நல்ல மனிதர்கள் என்று அடையாளம் காண்பார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல மனிதர்கள் தான். அவர்களுடைய அல்மை தக்குவாவை, அல்லாஹுடைய தொடர்பை வைத்து காணப்படும் அடையாளம், இம்போர்ட் பண்ணப்பட்ட புதிய நூதனங்களை சுமந்தவர்கள் என்பதற்காக அல்லது அவர்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்படுவதற்காக, அவர்களுடன் சேர்ந்து கைகோர்த்து நின்றதற்காக அல்ல. யாரை மக்கள் அவருடைய அழிவுக்காக, தக்வாவுக்காக, அல்லாஹுடைய தொடர்புக்காக நல்லவர்கள் என்று முடிவெடுத்தார்களோ அவர்கள். நேரடியார்களே, சாலிஹான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். நூற்று கணக்கான ஆயத்துக்களில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னத், ஈமான் சாலிஹான அமலுடன் வாழ்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அதே நீங்கள் அப்படியானவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லுங்கள். யாருக்கு உலகிலேயே சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டதோ, வாக்களிக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் நிச்சயமாக சாலிஹான மக்கள் தான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நூற்றுக்கு நூறு சுவர்க்கத்தை வாக்களித்தான். சஹாபாக்களில் எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாகரிகம் என்ற தலைப்பில் படித்து அதிலே எம்ஏ பிஎஸ்டி முடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் சஹாபாக்களுடைய ஹிஸ்டரியை வைத்து, அவர்களுடைய வரலாற்றை வைத்து சஹாபாக்களை கூறு போடுவார்கள். அவர்களுடைய சொந்த புத்தியால் சஹாபாக்களுக்கு இடையிலே வித்தியாசம் காட்டுவார்கள். இது யூதர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி. இஸ்லாமிய நாகரிகம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையாக கொண்டு வர வேண்டும். இஸ்லாம் அதனுடைய நாகரிகத்தை மதீனாவில் வெளிப்படுத்தும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில், அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இஸ்லாம், அது மேலோங்குவதற்காக வேண்டி செய்யப்பட்ட முயற்சி, அதிலே காட்டப்பட்ட மனித நேயம், இவைகள் எடுத்துரைக்கப்படாமல் சஹாபாக்களுக்கு இடையில ஏற்பட்ட முரண்பாடுகள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில சில சில்லறை பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக ஆக்கி காண்பிப்பது இஸ்லாமிய நாகரிகமா? நிதானமான சிந்தனை உள்ளவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கும், இது உள்ரங்க சதியை தவிர வேறதும் கிடையாது. அன்புரை நல்லாகினார்கள், சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவன் மறைவான அறிவுள்ளவனாக இருக்கும் பொழுது, அல்லாஹு தஆலா மறைவான அறிவுள்ளவனாக இருக்கிறான். சஹாபாக்களை பொருந்திக் கொண்டதன் பின்னால் சஹாபாக்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை அவன் அறிந்த நிலையில் பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களித்தான். சஹாபாக்கள் பின்னால் இப்படியான முரண்பாடுகளிலே சிக்குவார்கள் என்பதை அறிந்தவனாக குர்ஆன் சொல்கிறது. சூரத் ஹரீமிலே லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்ல் அல்ஃபத்ஹ் வகாதல், சஹாபாக்களே உங்களில் யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தன்னுடைய பொருளை செலவழித்தார்களோ, யுத்தங்களில் ஈடுபட்டார்களோ, அவர்களுக்கு யாரும் சமமாக முடியாது. அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான அந்தஸ்து உள்ளவர்கள். சற்று கவனமாக உங்களுடைய சிந்தனையை விரும்புபவர்கள் திருப்பி கேளுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சஹாபாக்களில் மக்கா வெற்றிக்கு முன்னால் உள்ள மக்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், உலாய்க்க அகமுதரஜம், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான அந்தஸ்துள்ளவர்கள். அல்லாஹுக்கான அந்தஸ்தை பங்கு போட்டு விட்டான். சஹாபாக்களில் அந்த உன்னதவான்களுக்கு புண்ணியவான்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து என்று வாக்களித்தான். அதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய துன்யாவில் அவருடைய பேர் கொடிகட்டு பறக்கும் நிலையில் வெளிரங்கத்தை கண்ட ஒருவரை, அவர் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம், பகலெல்லாம் நோன்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஜிஹாதிலே கழித்திருக்கலாம், இப்படியான ஒரு மனிதர் அந்த ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை அடைய மாட்டார். இது குர்ஆனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. உலாய்கா அபமுதரஜதம் மினல்லதீன அன்ஃபகூ மின் பஅது வகாதலு, அதுக்கு பின்னால் யாரெல்லாம் தன்னுடைய பொருளை செலவழிப்பார்களோ, யாரெல்லாம் யுத்தங்களில் ஈடுபடுவார்களோ, அவர்கள் ஒரு போதும் முந்தியவர்களுக்கு சமமாக முடியாது. அவர்கள் அந்தஸ்தில் மகத்தானவர்கள் அல்லாஹ்விடத்தில். சொல்லிவிட்டு சொல்கிறான், வக்குல்லம் வாதல்லாஹுல் ஹுஸ்னா, சஹாபாக்களில் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஹுஸ்னா என்றால் அல்லாஹ்விடத்தில் உள்ள அழகான வெகுமதியை வாக்களிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அழகானது எது? அல்லாஹுவினுடைய சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான் சஹாபாக்களுக்கு. இது சூரா ஹதீதுடைய ஆயத். சூரா தஹ்ரீமுடைய எட்டாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்கிறான், யௌம லா யுஃஸில்லாஹு நபீ, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நபியை கேவலப்படுத்த மாட்டான். கேவலப்படுத்துவானா? தன்னுடைய நபியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ரஹ்மத்துல் ஆலமீன், என்று யாரை நோக்கி அல்லாஹு தஆலா வர்ணித்தானோ அப்படியான நபியை கண்ணியப்படுத்துவான், சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா எதனை சொல்ல வருகிறான் இந்த ஆயத்தில்? யௌம லா யுஃஸில்லஹு நபி, கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய நபியை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்த மாட்டான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லதீனா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த எந்த சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். எந்த முனாஃபிக்குடைய உள்ளம் துண்டு துண்டாகட்டும், அல்லாஹு தஆலா எந்த சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான் கியாமத்துடைய நாளில். மறந்து விடாதீர்கள், சஹாபாக்களுடைய அந்த சிலை கைகுட்ட ஆரம்பித்தார்கள், விரல் குத்த ஆரம்பித்தார்கள், சஹாபாக்களுடைய கருத்துக்கள் நமக்கு தேவையில்லை என்றார்கள், அவர்களுடைய சொந்த கூற்றியால் குரானையும் சுன்னாவையும் விளங்க முடியும் என்றார்கள். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே ஒரு நபியாக தோன்றினார் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? நான் இந்த தஜ்ஜாலியத்தை முழுமையாக சவால் விட்டு கேட்கிறேன். இந்த உலகிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சஹாபாக்களுடைய சாட்சியை தவிர எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மறந்துவிடாது, உலகிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரம் சஹாபாக்களுடைய சாட்சி அல்லாத வேறு எதுவும் கிடையாது. மறந்துவிடாது, வேற ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் சமர்ப்பிக்கலாம். எங்காவது சேட்டலைட் வீடியோ இருக்கிறதா, எங்காவது படம் பிடித்து வைத்திருக்கிறார்களா, யாராவது அசரீரமான சத்தம் கேட்டார்களோ, சஹாபாக்கள் சாட்சி தந்தார்கள், பல்லல்லாறு சில நுழையில் தோன்றினார்கள், வந்தார்கள், இப்படியான நபி, அவருடைய தாடி இவ்வாறு இருந்தது, கண் இவ்வாறு இருந்தது, உடல் பருமன் இவ்வாறு இருந்தது, அவர் நடந்தால் இவ்வாறு நடப்பார், பார்ப்பால் இவ்வாறு பார்ப்பார், கவலையில் இந்த தோற்றத்தில் இருப்பார், சந்தோஷத்தில் இந்த தோற்றத்தில் இருப்பார். எங்களுக்கு யாரை சஹாபாக்கள் நபி என்றார்களோ அவர்கள் தான் எங்களுடைய நபி. எங்களுக்கு யாரை சஹாபாக்கள் நபி என்று சொன்னார்களோ அவர்கள் தான் எங்களுடைய நபி. குர்ஆன் சஹாபாக்கள் எதனை குர்ஆன் என்றார்களோ அதுதான் எங்களுக்குரிய குர்ஆன். நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்பொழுது குர்ஆன் எங்கே இருந்தது? யாராவது இப்படியான ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் என்றால் மாற்றிக்கொள்ளட்டும், ஈச்ச மர ஓலையில், கல்லில், அதில், இதில் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த கருத்தை கை கழுவிடட்டும். ஒரு சூறாவது பரிபூர்ணமாக எந்த ஒரு ஏற்றிலும் பதியப்பட்டிருக்கவில்லை. வகையை எழுதிய எழுத்தாளர்கள் 17 பேர்களுக்கும் உரிய கட்டளைதான். அவர்கள் ஏதாவது ஒன்றில் அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை எழுத வேண்டும் எழுதினார்கள். ஆனால் இந்த எந்த ஒரு ஏதும் பாதுகாக்கப்படவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும் பொழுது குர்ஆன் சஹாபாக்களின் உள்ளத்தில் இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும் பொழுது குர்ஆன் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இருந்தது. மறந்து விடாதீர்கள், மடமைகளை கலந்து விடுங்கள். இன்று வரை நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஏமாற்றுக்காரர்களின் எல்லா அண்டையாரங்களையும் இழந்து கொள்ளுங்கள். யமாமாவுடைய யுத்தம் நடக்கிறது முசைலமத்துல் கஸ்ஸாபுக்கு எதிராக. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 750 குரானை மனனம் செய்த ஹாபிஸ்மார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கைதாக்கப்பட்டார்கள். 750 பேர்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து சொன்னார்கள், உடனடியாக நாங்கள் குரானை புத்தக வடிவில் ஒன்று சேர்க்க வேண்டும். கேட்டார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கைப்பற்ற பாலு செய்யாமல் அல்லாஹ்வின் தூதர் செய்யாத வேலையை நீ எவ்வாறு செய்ய போகிறேன். விலங்க வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்கினான். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு இருவருமாக சேர்ந்து முடிவெடுத்தார்கள். ஹஜ்ரத் ஜைதுனு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் வஹ்ய எழுதி எழுத்தாளர்களில் முதலாமவர், அவர்களுக்கு 17 பேர்களில் மிக முக்கியமானவர். அவர் சிறு வயதுடையவராக இருந்தார், அன்று 23 வயது வாலிபர் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த பாரிய பொறுப்பை அவருக்கு சுமத்தாட்ட அவரை அழைக்கும் பொழுது அவருடைய வயது 23 அழைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 61 வயது, அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு 50 மேற்பட்ட வயது, ஹஜ்ரத் ஜைதுனு சாபித் ரலியல்லாஹு 23 வயது. இருவருமாக அழைத்து சொல்கிறார்கள், மக்களின் உள்ளங்களிலே உள்ள குரானை புத்தக வடிவிலே ஒன்று சேர்க்க வேண்டும். கேட்டார்கள் ஹஜ்ரத் ஜைதுனு சாபித் ரலியல்லாஹு கைப்பட்ட பாலானி செய்யாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு வேலையை இருவரும் எவ்வாறு செய்ய போகிறீர்கள்? சஹாபாக்கள் நபியே ஸலாத்துக்கு பின்னால் வழிகட்டு விட்டார்கள். புத்திசாலிகளே சொல்லுங்கள், 23 வயது வாலிபர் உமர் கத்தாபிடம் அபூபக்கர் சித்தீக்கிடம் ரலியல்லாஹு அன்ஹுமா தட்டி கேட்கிறார்கள், பண்டு இறைச்சி சாப்பிடுகிறீர்களே, குரானை சுட்டரிக்கப் போகிறீர்களே என்று அல்ல, கபாவை உடைத்து கட்டப் போகிறீர்களே என்று அல்ல, உள்ளங்களிலே உள்ள குரானை புத்தகமாக ஆக்கப் போவது நபர் சலாம் செய்யாத ஒரு செயல், எவ்வாறு செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அன்புரான் அல்லாஹ் நல்லடியார்களே, குரானை ஒன்று சேர்ப்பது என்பது ஒரு பாரிய கர்மமாகிவிட்டது. ஏனென்றால் கேட்கின்ற அனைத்து சஹாபாக்களுக்கும் விளங்க வைத்த பின் தான் இது சாத்தியப்பட்டது. வேறு சாதித்தவர்களான அவர்கள் வகைய எழுதிய எழுத்தாளர்களை தங்களுக்கு உதவியாக ஆக்கி மக்களின் உள்ளங்களில் இருந்த குரானை புத்தக வடிவிலே ஒன்று சேர்த்தார்கள். இந்த பிறவி ஹஜ்ரத் அபூபக்கருக்கு பின்னால் ஹஜ்ரத் உமரிடம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் பாதுகாக்கப்பட, அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமருடைய வஃபாத்துக்கு பின்னால் நபியே ஸலாத்துடைய மனைவி உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃபா ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் திக்கு திக்கெல்லாம் எல்லா புறங்களிலும் விதவிதமாக வித்தியாசமான குரான் பிறவிகளை அவர் அவருக்கு என்று எழுதி கொண்டார்கள். இது ஒரு பித்னாவாக குழப்பமாக மாறியது. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அஃபார் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்த வேதுவனு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவருடைய கட்டளைக்கு கீழால் தொகுத்த அந்த குரானுடைய பிறவியை 80 பிறவிகளாக ஆக்கி தனக்கு கீழால் இருந்த 80 கவர்னர்மார்களிடம் அனுப்பி மக்கள் ஓதுகின்ற குரான் பிறவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதற்கு பின்னால் மக்கள் இந்த குரானுடைய பிறவியிலிருந்துதான் இதனை எடுத்து தொடர வேண்டும் என்று அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு முடிவு செய்தார். எங்களுக்கு சஹாபாக்கள் யாரை நபி என்றார்களோ அவர் எங்களுடைய நபி. யாரை சஹாபாக்கள் குரான் என்றார்களோ அது எங்களுடைய குரான். ஹதீஸ் எங்கிருந்து வந்தது? அதில் சலாம் புகாரியை எழுதி மக்களிடம் ஒப்படைத்தார்களா? இதனை கைமாற்றங்கள் என்பதா?
நபியே ஸலாம் சஹாபா சித்தாவை எழுதி ஒப்படைத்தார்களா? இதனை வாழையாடி வாழையாக மாற்றங்கள் இதிலிருந்து தீன எடுங்கள் என்றா? புகாரி எழுதப்பட்டது 238 நபியே ஸலாம் வஃபாத்தாகி 227 வருடங்களுக்கு பின்னால். அதேசலாம் ஆளும் காலத்தில் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று கூட கட்டளையிட்டிருந்தார்கள். சொன்னார்கள் அதேசலாம், யா தக்துபு அன்னி ஷைஅன் கைரல் குர்ஆன், முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது, என்னை தொட்டும் நீங்கள் குர்ஆன் அல்லாத எந்த ஒன்றையும் எழுதாதீர்கள். சஹாபாக்கள் ஹதீஸை உள்ளத்திலே பாதுகாத்தார்கள், அதுக்கு பின்னால் அவர்களுடைய மாணவர்களிடம் அதனை ஒப்படைத்தார்கள், அவர்கள் அவர்களுடைய மாணவர்களிடம் ஒப்படைத்தார்கள். எப்பொழுது அதற்கு மறுபடியும் அப்துல் அஜீஸ் ரஹிம் அவங்களா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 99 அதே சலாம் அவர்கள் வஃபாத்தாகி 88 வருடங்களுக்கு பின்னால் உமருபின் அப்துல் அஜீஸ் ரஹிமல்லா அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் இருக்கும் கவர்னர்மார்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பத்துல் பாரியில ஹஜர் அஸ்கலானி ரஹிமல்லா அவர்கள் இதனை பற்றி விரிவாக பேசுகிறார்கள். கடிதம் எழுதினார்கள், உங்களுக்கு கீழால் உள்ள உலமாக்களிடம் சொல்லி ஹதீஸ்களை தொகுக்குமாறு. இந்த வகையில் முதன் முதலாக முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமல்லா அவர்கள் ஒரு ஏட்டை ஹதீஸ் தொகுப்பை கொண்டு வந்தார்கள். இதுதான் முதன் முதலாக இவ்வுலகிலே எழுதப்பட்ட ஹதீஸ் தொகுப்பு. அது இன்று புத்தகமாக இல்லை. அவருடைய மாணவர் இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய முவத்தா மாலிக் என்று இருக்கிறது. அன்புரே நல்லாசனடியார்களே, இதுதான் இவருக்கு முதவுனுல் ஹதீஸ் என்பார்கள். ஹதீஸை முதன் முதலாக கோர்வை செய்தவர் முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதுக்கு பின்னால் புகாரி 238 புத்தகமாகிறது, முஸ்லிம் 247, இமாம் அபுதாவுத் சஜஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் 274 வஃபாத்தானார்கள். அதுக்கு முன்னால் அவருடைய கிதாப் வருகிறது, இமாம் திர்மிதி, இமாம் நஸாயி, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் அனைவரும் ஹிஜ்ரி 300 ஹிஜ்ரி 200 பின்னால் தங்களுடைய தொகுப்புகளை வெளிப்படுத்தினார்கள். உம்மத்திலே யாரிடமிருந்து ஹதீஸை எடுத்தார்கள்? உம்மத் சஹாபாக்களிடமிருந்து எடுத்தார்கள். குர்ஆன் எதனை சஹாபாக்கள் குர்ஆன் என்றார்களோ அதுதான் குர்ஆன், எதனை சஹாபாக்கள் ஹதீஸ் என்றார்களோ அதுதான் ஹதீஸ், யாரை சஹாபாக்கள் நபி என்றார்களோ அவர்கள் தான் நபி. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி அலைஹி ஸலாத்தை நோக்கி சொல்கிறார், وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم. நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களை நோக்கி சொல்கிறார், நபியே உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை இறக்குகிறோம் நீங்கள் மக்களுக்கு விளங்க வைப்பதற்கா? யார் அந்த மக்கள்? சஹாபாக்கள். யார் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களிடம் குர்ஆனை விளங்கினார்கள்? சஹாபாக்கள். திருமேல ஹதீஸ் பதிவாகிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தக்கல்லம பிகலிமத்தின் ஆதஹா தலாசன் ஹத்தா யுஃபஹமா அன்ஹு. அதே சலாம் ஏதாவது விளங்க வைத்தார்கள் என்றால் திரும்ப திரும்ப 3 சொல்லுவார்கள், ஹத்தா யுஃபஹமா அன்ஹு, அந்த விடயத்தை மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக. யாருக்கு விளங்க வைத்தார்கள்? சஹாபாக்கள். குர்ஆன் சஹாபாக்களுக்கு விளங்க வைக்கப்பட்டது, ஹதீஸ் சஹாபாக்களுக்கு விளங்க வைக்கப்பட்டது. யாரிடமிருந்து குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் எடுக்க வேண்டும்? சஹாபாக்களிடமிருந்து. யாரிடமிருந்து ஹதீஸுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும்? சஹாபாக்களிடமிருந்து. அன்புரையினர்களே, நான் உங்களிடம் மூன்று ஹதீஸ்களை சொல்கிறேன், அதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விளங்க வையுங்கள், அதுக்கு பின்னால் நீங்கள் மௌத்தாகும் பொழுது வசிய செய்யுங்கள். இந்த ஹதீஸ்களுடைய வரையறைக்கு உட்பட்டவனாக நான் வாழ வேண்டும் என்பதா, தன்னுடைய குடும்பம் பிச்சல வாழ வேண்டும் என்பதா? முதலாவது ஹதீஸ், நபியே சலாம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகிறது, خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. மக்களில் மிக சிறந்த மக்கள், மக்களில் மிக சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டுடைய மக்கள், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டுடைய மக்கள், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டுடைய மக்கள் என்றார்கள் சொல்லுவாரு. 90 வருடங்கள் இந்த காலங்களுக்குள்ளால் உள்ள மக்கள் மக்களில் மிக சிறந்தவர்கள். ஏன் இந்த கரண்டி கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் அந்த காலத்துக்குள்ளால் குரான் நாங்கள் பார்க்கும் குரான் வடிவில் வந்துவிட்டது, ஹதீஸ் எங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டு விட்டது. ஹதீஸிலும் குரானிலும் இருந்து வெளிப்படக்கூடிய சுகம் தொகுக்கப்பட்டு விட்டது. இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள், 150 வஃபாத்தானார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 94 பிறந்தார்கள், 174 வஃபாத்தானார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள், 204 வஃபாத்தானார்கள். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 164 பிறந்தார்கள், 241 சஹிதானார்கள். இந்த 4 பேராலும் தொகுக்கப்பட்ட பெக்கம் மக்காவுடைய இமாம், மக்காவிலே தன்னுடைய பிறப்பு ரஸ்ஸாவிலே நடந்தது. இன்று நாங்கள் ரஸ்ஸா என்று சொல்கிறோம். எங்களுடைய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சிறந்த இடம் அது. இவர்கள் மக்காவை பிறப்பிடமாக கொண்டிருக்க வேண்டியவர்கள். தாயும் தந்தையுமாக வியாபாரத்துக்காக சென்று அங்கே குடி அமர்ந்தார்கள். அங்கே இந்த பிள்ளை பிறந்த ஒரு வருடத்தில் தன்னுடைய தந்தை வஃபாத்தானார்கள். தாயார் 10 வருடம் வரை பிள்ளையை வளர்த்ததன் பின்னால் சுமந்து வந்தார்கள் மக்காவிற்கு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய பாட்டனார் முத்தலிப், அவருடைய பரம்பரையிலே உள்ளவர். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு குறைஷி. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், ஆலிமு குறைஷி யம்லஉ தபாக்கல் அர்தி இல்மா. குறைஷிகளிலே ஒரு ஆலிம் தோன்றுவார், பூமியில் உள்ள எல்லா தட்டுக்களையும் இல்மால் நிரப்புவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பேர்களும் 4 ஊரை சேர்ந்தவர்கள், யாரும் ஆட்சி பிடித்தவர்கள் அல்ல, எங்களுக்கொண்டு அவர்களுக்கொண்டு என்று பிரித்துக் கொண்டவர்கள் அல்ல. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவை பிறப்பிடமாக கொண்டவர், அங்கே வாழ்ந்து அங்கே வாபாத்தானவர். இல்முக்காக வேண்டி சபர்கள் சிலவைகள் செய்திருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் மதீனாவையே தன்னுடைய இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூபாவை சார்ந்தவர். இமாம் அஹ்மது ஹம்பல் இராக்கை தன்னுடைய ஊராக இருந்தவர், அவருடைய ஊர் யார்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்கா வாசி, ரஜாவில பிறந்தார். மக்காவில 15 வயதில் முஸ்லிம் காலித கஞ்சி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்காவுடைய முஃப்தியாக இவரை நியமித்தார்கள். யாரை? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை. முழு மக்காவில் உள்ள உலமாக்களும் 15 வயதில் மக்காருடைய முக்கியம் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பின்னால் தன்னுடைய அறிவுடைய தாகம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் சென்று, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வஃபாத் ஆகும் வரை 9 வருடங்கள் இமாம் மாலிக்குடனே வாழ்ந்தார்கள். இமாம் மாலிக்குடைய இமாம் ஷாஃபி சம்பூர்ணமாக சுமந்தார்கள். அன்று மதீனாவில் இமாம் மாலிக்கு பேர் இமாமுல் மதீனா என்பதாக, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நாசிருல் ஹதீஸ் என்பதாக பட்டம் கொடுக்கப்பட்டது, ஹதீசுடைய உதவியாளர் என்பதாக. அதுக்கு பின்னால் யமனிலே சென்று காதியாக இருந்தார்கள். அங்கே நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பம், நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய குடும்பம், ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முத்தலிபி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முத்தலிபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி, இவர்கள் இரண்டு பேரும் முத்தலிபும் ஹாஷிமி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிமி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி முத்தலிபி. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், இவர்கள் இருவரும் அப்து மனாஃபுடைய பிள்ளைகள். முத்தலிபும் ஹாஷிமும் அப்து மனாஃபுடைய இரு பிள்ளைகள். நபி அலைஹிஸ் ஸலாம் முத்தலிபி, நபி அலைஹிஸ் ஸலாம் ஹாஷிமுடைய வம்சத்திலே வந்தவர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முத்தலிபுடைய வம்சத்திலே வந்தவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்லுல் பைத்துக்காக வேண்டும், நபேல சலாத்துடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கவிதைகள் படிப்பார்கள். இதனை வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் பெரும் அபாண்டம் சுமத்தப்பட்டு அவர்கள் அரசாட்சிக்கு எதிராக வேலை புரிகிறார்கள் என்று கலீபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் யமனுடைய காவியாக இருந்த இமாம் ஷாஃபியை அங்கிருந்து 27 பேர்களுடன் கொலை செய்வதற்காக வேண்டி பாக்தாதுக்கு கொண்டு வரப்பட்டார். பாக்தாதில் வந்த பொழுது அபு யூசுப் ரஹிமுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களை அடையாளம் கண்டு அவர்களிலிருந்து பிரித்தெடுத்தார். அதுக்கு பின்னால் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா பாக்தாதில் 6 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 6 வருடங்களுக்குள்ளால் அங்கே தன்னுடைய மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்மை படித்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமுல்லா. இந்த கால பகுதியில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லாவுடைய முக்கியமான மாணவர் இமாம் முஹம்மது ரஹிமுல்லாவிடம் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் இன்மை படித்தார்கள். அதுக்கு பின்னால் சில காலங்கள் மக்காவிலே போயிருந்தார்கள். அதுக்கு பின்னால் திரும்பவும் பாக்தாதுக்கு வந்தார்கள். அதுக்கு பின்னால் மிஸ்ரை நோக்கி புறப்பட்டார்கள். ஹிஜ்ரி 199 மிஸ்ருக்கு போன இமாம் ஷாஃபி ஹிஜ்ரி 204 வஃபாத்தானார்கள். அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹிர்கள் உலகிலே உசூலுல் ஃபிக்ஹ் என்று ஒரு கலை இருக்கிறது, ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் என்று உலமாக்களுக்கு தெரியும். இந்த உசூலை உலகில் முதலாவது தொகுத்தவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அதுக்கு முன்னால் எந்த ஒரு முன்னுதாரண கிதாபும் இருக்கவில்லை. அதுவும் எங்கிருந்து வெளிப்படுகிறது பாருங்கள், கலீபா ஹாரூன் ரஷீத் அல்லது இன்னும் ஒரு கலீபா கேட்கிறார்கள் இமாம் ஷாஃபியிடம், ஃபிக்ஹுக்குரிய அடிப்படை சட்ட திட்டங்களை எங்களுக்கு தாருங்கள், எங்களுக்கு விளங்குகிறீர்கள். இதனை கேட்டவுடன் இமாம் ஷாஃபி ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம்தான் உசூலுல் ஃபிக்ஹுடைய இந்த பிரமாண்டமான கலையுடைய அடிப்படை கிதாபு. இன்று நேற்று முளைத்து விட்டு சவுதியில போய் 4 வருடங்கள் தொழில் செய்துவிட்டு இஸ்லாத்தை கீழே கையில் எடுக்க போகிறார்கள். எங்களுக்கு கேரண்டி பண்ணப்பட்ட காலம் 3 நூற்றாண்டுகள். நான் உங்களிடம் முன்னால் சொன்னேன் 3 ஹதீஸ்கள், அதில் முதலாவது ஹதீஸ் காலங்களை குறிக்கிறது. அங்கே இருந்து நாங்கள் தொடர வேண்டியதை தீர்மானிக்கிறது. எங்களுக்கு யாருடைய குரான்? 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் இருந்து வந்த குரான். இன்று நேற்று குரானிலும் மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். சொல்கிறார்கள் சஹாபாக்கள் பிழை செய்தார்களாம், சரியான வடிவில் குரான், அதனை தமிழ் டிரான்ஸ்லேஷனில் விளங்கலாம். ஓகே, வந்துவிட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெரியாமல் இருக்கும். யாருடைய பெயரையும் இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த மிம்பரில் அப்படியான மல்ஊன்களின் பெயரை குறிக்க நான் விரும்பவில்லை. அப்படியான சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை குறிக்க நான் விரும்பவில்லை. அங்கிருந்து வந்த ஹதீஸ், அங்கிருந்து வந்த ஃபிக்ஹ், அங்கிருந்து வந்த குர்ஆனுடைய விளக்கம், அங்கிருந்து வந்த ஹதீஸுடைய விளக்கம், இது ஒரு போதும் வந்து தவற மாட்டாது, மறந்துவிடாது. இரண்டாவது ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன் அலல் ஹக். இதுவும் புகாரியிலே பதிவாகிறது. நபி இஸ்லாம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினரில் ஹக்கை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், உண்மையை ஹக்கை தீனுடைய யதார்த்தத்தை தீனுடைய பரிசுத்தத்தை சரியான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இருப்பார்கள். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்றால் அதில் சலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் தவையங்களில் அந்த காலத்தில் உள்ள நொடிப்பொழுதுகளில் எது ஹக்கோ அது பின்னால் காலத்தில் மாறும் ஹக்கல்ல. அது பின்னால் காலத்தில் வருகின்ற சிந்தனை கேட்ப பிறந்துவிடும் ஹக்கு அல்ல. அது பின்னால் காலத்தில் வருகின்ற நவீன யுகத்தை அடையும் பொழுது மாறுகின்ற சிந்தனைகளுக்கேற்ப வளைந்து கொடுக்கும் ஹக்கு அல்ல. எந்த ஹக்கை அந்த நொடி பொழுது அந்த மூன்று நூற்றாண்டுகளின் ஒவ்வொரு நொடி பொழுது கண்டோ அதுக்கு பின்னால் செய்யாமத்துவரை தொடரும் ஒவ்வொரு நடிப்பொழுதும் அதே ஹக்கை தான் ஹக்காக எடுக்க வேண்டும். இது புகாரியுடைய ஹதீஸ். யாருக்கேனும் இந்த ஹதீஸ்கள் விளங்குவதில்லை என்றால் மிம்பரிலே பரிபூர்ணமாக விளங்க வைக்க முடியாது. நான் உங்களுக்காக நின்று விளங்க வைப்பேன். யாராவது ஹுத்பாவுக்கு பின்னால் விளங்க நினைக்கிறீர்கள். மூன்றாவது ஹதீஸ், நபியல் இஸ்லாம் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபுடைய முக்கத்திமாவில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது, யகூனு ஃபி ஆஹிரி ஸமான், கடைசி காலம் வரும்பொழுது தோன்றுவார்கள், உருவெடுப்பார்கள், தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், மகா பொய்யர்கள் ஆகிய தஜ்ஜாலுகள், பெரும் பொய்யர்கள் தஜ்ஜாலுகள், உங்களுக்கு தீன் என்பதாக புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவார்கள். அவைகள் எப்படியானவைகள் என்றால் விமானம் தஸ்மா ஊ அந்தும் வாபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பையாக்கும் வையாகும், நான் உங்களையும் எச்சரிக்கிறேன், உங்களுடைய மூலாதையர்களையும் எச்சரிக்கிறேன், அவர்கள் உங்களை வழி கெடுக்காமல் இருக்கட்டும், உங்களை குழப்பாமல் இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹக் என்பது எங்களுடைய மூலாதையர்களிடம் இருந்து வந்திருக்க வேண்டும். ஹக் என்பது நாங்களும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும், எங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இன்று கொள்கைகள் என்று எங்களுக்குள்ளால் வந்து குழப்புகின்ற இந்த கொள்கைகள் அனைத்தையும் நீங்கள் சட்டியலிட்டுக் கொண்டு வாருங்கள். முடியுமானால் 200 வருட சரித்திரம் உள்ள ஒரே ஒரு கொள்கையை காட்டுங்கள். எந்த நவீனவாதிகளின் கொள்கைகளுக்கு 200-300 வருட சரித்திரமே கிடையாது. அவர்களுடைய தஜ்ஜாலியத்துக்கும், அவர்கள் தஜ்ஜால்கள் என்பதற்கும், அவர்கள் வழிகேடர்கள் என்பதற்கும், அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கும் இந்த ஹதீஸ் தெளிவான சான்றாக இருக்கு. மறந்துவிடாது. ஏன் இவ்வளவு பேச வேண்டும் என்றால் நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீர்கள். இன்று எந்த அளவு வந்துவிட்டது என்றால் அண்மையில் ஒருவன் பேசுகிறான், அல்லாஹ் ஒரு ஜட பொருள் என்பதா, ஸ்டேஜ் போட்டு பயன் நடக்கிறது, அல்லாஹ் ஜட பொருள் என்பதா, அல்லாஹ் அரசில் உட்கார்ந்து இருக்கிறான் என்பதா? அல்லாஹ் அரசிலே இருக்கிறான் என்ற கொள்கை குபுர், மறந்து விடாது. குர்ஆனை நேரடியாக விளங்க விளங்க வைக்க ஆரம்பித்தார்களே. இந்த தஜ்ஜாலியத்தான் அல்லாஹின் நிலையத்தில் கை வைத்தது மறந்து விடாதீர்கள். என்னையும் இந்த வானம் பூமியையும் போன்ற ஒரு தடு பொருள் தான் அல்லாஹ் என்கிறார். எங்கே போய்விட்டது? இதற்கு மேலாலும் போகும். அல்லாஹு தஆலா இந்த திசையின் பக்கமும் தேவையற்றவன். ஒரு பொருளை படைத்தவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு படைப்பு அல்ல, அவன் ஒரு பொருள் அல்ல. அல்லாஹை எங்களுடைய ரப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் எங்களுக்குரிய கட்டளை. இதற்கு மேலால் அவன் எப்படிப்பட்டவன், எப்படியானவன் என்று தேடுவது எங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. அரிசை அல்லாஹு தஆலா தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கினா அரிசை யார் படைத்தான்? அல்லாஹ் படைத்தான். படைப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தான்? அல்லாஹுக்கு இடம் தேவை என்றால் அல்லாஹ் அரிசை படைப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தான்? அந்த இடங்களை யார் படைத்தார்? இன்னும் ஒரு ரப்பரை, இன்னும் ஒரு ரப்பரை பக்கம் தேவை காண வைக்கும் சிந்தனை இது, மறந்து விடாதீர்கள். விளங்குகிறீர்களா? விளங்குகிறதா? இன்னும் ஒரு படைத்தவனின் பக்கம் தேவை காண வேண்டிய நிலை ஏற்படும். புகாரிலே ஹதீஸ் வருகிறது. அச்சாரிக்கள் வந்து நபி அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்டார்கள், அத்தைனா ஆரம்ப கர்மத்தை பற்றி உங்களிடம் கேட்க வந்தோம் யார சொல்லுல்லா. சொன்னார்கள், நபி அலி இஸ்லாம், அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் இருந்தான், அவன் அல்லாத எப்பொருளும் இருக்கவில்லை. எப்பொருள் என்றால் எந்த இடமும் இருக்கவில்லை, எதுவும் இருக்கவில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதன்முதலாக அல்லாஹு தஆலா படைத்தது அரிசைத்தான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னமா கலக்கல் அர்ஷ இஸ்ஹாரன் லிகுத்ரத்திஹி வலம் யத்தஹிது மகானன் லிதாதி. அல்லாஹு தஆலா அரிசை படைத்ததெல்லாம் அவனுடைய சக்தியை குதிரத்தை வெளிப்படுத்தத்தான், அவனுக்காக இடமாக ஆக்கிக் கொள்ள அல்ல. இது சஹாபாக்களுடைய விளக்கம். சஹாபாக்களுடைய விளக்கத்தை விட்டார்கள். ஹதீஸை தன்னுடைய சுய புத்தியில விளங்க ஆரம்பித்தார்கள். குபுரிலே போனார்கள். சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன், இந்த கொள்கை யாரிடம் இருக்கிறதோ அவன் காபிர். காபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஸ்தர்கது அன் அல்லாஹ் ஜாலிஸுன் அலல் அர்ஷி ஃபஹுவ காபிர். கிஃபாயத்து நபி காலி ஹுசைன் ரஹிமுல்லாஹ் அவர்களை தொட்டும் இந்த கவுலை கிஃபாயத்து நபிகளை நக்கல் செய்கிறார்கள். யாராவது அல்லாஹ் அரசிலே அமர்ந்திருக்கிறான் என்று விசுவாசம் கொள்கிறான் என்றால் அவன் காவலாக இருக்கான். அறியார்களே, மிகவும் பயங்கரமான குழப்பங்கள் நினைந்த காலம். எனவே யாரெல்லாம் அந்த நூற்றாண்டுகளின் தொடர்புடன் இன்றோரை மதுகபுகளை தங்களுடைய வழிமுறையாக ஆக்கிக் கொண்டு சரியான பாதையில் ஹக்கான வழியிலே போகிறார்களோ அப்படியான உலமாக்களை உங்களுடைய வழிகாட்டல்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹக்கை விளங்கி அதனை எடுத்து நடக்கவும் பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மில் யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. யாரெல்லாம் நம்முடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்குவாயா. உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா. ஹக்கை விளங்க வைத்து அதனை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயா. பாத்தில்களை தவிர்த்து நடக்க தௌஃபீக் செய்வாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.